الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله الصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر صدق الله العلي العظيم இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து போஷித்து காக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காக இவ்வுலகம் வந்தது தெம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாவுத் தாபிஈன்கள், மறுமை நாள் வரை இந்த தீனுல் இஸ்லாம் நிலை தோங்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் பாடுபடுகின்ற முஸ்லிமான மொமினான நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த நாட்களின் தலையாய நாளாகிய ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்திருக்கும் எனதன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எதையெல்லாம் எமது வாழ்வுக்கு நல்லவை அதனூடாக எமது இவ்வுலக மறுஉலக வெற்றிக்கு வழியமையும் என்று கருதி அவற்றை எடுத்து நடக்கும்படி ஏவல் விடுத்திருக்கின்றானோ, கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ, அவ்வாறான விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடப்பதற்கும், இவையெல்லாம் எங்களுடைய இவ்வுலக மறுஉலக வாழ்விற்கு நாசமாக அவற்றை பாலாக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்று அவன் கருதி அவற்றை தடை கட்டளையாக எமக்கு விடுத்திருக்கின்றானோ, அவ்வாறான விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவறு நடக்கும்படியும் முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பூமி இருக்கின்றதே, இத அல்லாஹு தஆலா எல்லா உயிரினங்களுக்குமாக படைத்திருக்கின்றார். எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில எந்த பிரச்சனையும் இல்லாம அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்குது. அல்லாஹு தஆலா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் உணவளித்து தங்க இடம் கொடுத்து சிறப்பான முறையில் இந்த உலகத்தை அவன் இயக்கி வருகின்றான். அவனுடைய சிறந்த படைப்பாக, அவனுடைய போற்றத்தகு படைப்பாக அவன் எல்லா படைப்புகளிலிருந்தும் இந்த மனித படைப்பை தெரிவு செய்திருக்கின்றான். மனிதன் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, விருப்பமான, எல்லாவற்றிலும் மேலான படைப்பு. இந்த மனிதன் அவனுக்கு என்ன ஒரு இயல் சீக்குது, அவன் நானும் தான் நீங்களும் தான் எல்லாரும் தான் எங்கட வாழ்க்கையில அமைதி ஐக்கிரத்து தான் விரும்புவோம், சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் விரும்புவோம். அமைதி சந்தோஷம் இத தேடி போறதுதான் மனுஷன் வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில முற்றுமுழுதா அவன் அமைதியை தேடுறான், சந்தோஷத்தை தேடுறான். நானும் தான் நீங்களும் தான் இதுக்கு விதிவிலக்கு இல்ல, எல்லாரும் அமைதியையும் சந்தோஷத்தையும் தேடுறதுன்றது எங்கட இயல்பு, மனித இயல்பு. இந்த மனித இயல்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மனிதன் நிம்மதியை தேடுகின்றான் என்றதை அறிஞ்சி அதனடியாக அவனும் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். எப்படி தெரியுமா, மனிதா நீ நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆசைப்பட்டவன் தானே, அதுக்கான வழிகாட்டல் எனக்கிட்ட இருக்குது, அதை இந்த மார்க்கமாக நான் உனக்கு தாரேன், நீ இதப்படி வாழு, இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழு, இந்த குருவானை பின்பற்றி வாழு, இதால உனக்கு மனசுக்கும் நிம்மதி இருக்குது, வாழ்க்கைக்கும் நிம்மதி இருக்குது, இவ்வுலகுக்கும் நிம்மதி இருக்குது, மறுவுலகுக்கும் நிம்மதி இருக்கின்றது. எனவே இந்த வேதத்தை பின்பற்று, இந்த மார்க்கத்தை பின்பற்று. அல்லாஹு தஆலா எங்களுடைய இயல்பை அறிந்து எங்களுக்கு நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் வழிகாட்டுகின்றார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உலகத்தில் இல்லாமக்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன வாய்க்கும் இந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உலகில் இல்லாமல் செய்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய் நொம்பலங்கள். ஒரு நோய் ஏற்பட்டா போதும் அவருடைய வாழ்க்கையில நிம்மதி முடிஞ்சு, நிம்மதி பறிபோயாச்சு. அந்த நோய் அவரை அலக்களிக்கும், அந்த நோய்க்காக அவர் அல்லும் பகலும் அதனை இல்லாமாக்குவதற்காக, அதனை இல்லாமல் செய்வதற்காக அவர் பாடுபடுவாரு, சல்லியை செலவழிப்பாரு, நேரத்தை செலவழிப்பாரு, பலர்த்த முறப்படுவாரு, மனம் கஷ்டப்படுது, நிம்மதி இல்லாம தவிப்பாரு. நோய் அவரோட வாழ்க்கையோட நிம்மதியை கெடுக்கும். இது நானும் ஏற்றுக்கொள்றது, நீங்களும் ஏற்றுக்கொள்றது. நோய் என்றது மனுஷன் வாழ்க்கையில நிம்மதிய பறிக்கக்கூடிய, நிம்மதிய இல்லாமல் செய்யக்கூடிய, சந்தோஷத்தை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த நோய். எனவே அல்லாஹ் மனுஷனுக்கு நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் வழிகாட்டுறானா இருக்கிறண்டா, அவன் நோய்களுக்கு எதிராகத்தான் இந்த சமூகத்தை வழிநடாத்துறான். நோய்கள் வரப்படாது என்றதுக்குத்தான் அல்லாட வழிகாட்டல் இருக்குது. ஏனென்றா நோய் வந்தா மனுஷன் நிம்மதி பாதிக்கப்பட்டுடும், மனிதன் சந்தோஷம் இல்லா பைத்திடும். எனவே நோய் வராம மனுஷன் வாழணும் என்றதுதான் இஸ்லாத்த வழிகாட்டல். இந்த நோய் ரெண்டு வகை. ஒன்னாவது என்ன? முதலாவது வகை நோய் எது என்றால், அது எங்களுக்கு வர நோய், மனுஷனுக்கு வர நோய், டெங்கு, கொலரா, வாந்தி பேதி, சின்ன நோய், தலைவலி, வயிற்றுவலி, காய்ச்சல், இவ்வாறு எங்களுக்கு வர நோய்கள் தான் முதலாவது வகை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வர நோய். இரண்டாவது இன்னொரு வகை நோய் இருக்குது, அது மனுஷனுக்கு வர நோய் இல்லை, அது மனுஷன் சேர்ந்து வாழ்ற அந்த சமூகத்துக்கு வர நோய், சமூகத்தை பீடிச்சிக்கிற நோய், சமூகத்தை பிடிச்சு கொண்டிருக்கிற நோய். எப்படி மனுஷன் உடம்புல நோய் வந்தா மனுஷன் பலவீனப்பட்டு போறானோ, மனுஷனுக்கு எலும்பி நடக்கலா போகுதோ, மனுஷன் படுத்த படுக்கையா மாறுறானோ, இந்த சமூகத்துக்கு நோய் வந்தா சமூகமும் பலவீனம் அடையுது. என்ன சமூக நோய் ஆயிக்கும்? நான் பாக்குறோம் சண்டை, சச்சரவு, அடிப்புடி, மது, விபச்சாரம், இவ்வாறான சமூகத்தில் இருக்கிற பாவங்கள் இருக்குது. ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பாவங்கள் இருக்கின்றது. அந்த பாவம் எல்லாம் சமூகத்தில் இருக்கிற நோய்கள். அந்த நோய்களால சமூகம் பலவீனப்படுது, சமூகம் படுத்த படுக்கையாகுது. ஏன்னா முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை பாருங்க. முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற ஆக்கள் தான், மனுஷர்கள் தான் ஹாஸ்பிட்டல்ல கூட, ஹாஸ்பிட்டல் இருக்கிற வார பேஷண்ட் மார்த எண்ணிக்கையில வீதாசாரப்படி பார்த்தா முஸ்லீம்கள் 20% இல்லாட்டி அதையும் தாண்ட ஒரு தொகை. ஆனா நாட்டோட சனத்தொகையில முஸ்லீம்கள் 10%. எனவே நோயாளர்கள் முஸ்லீம்கள் கூட, அது மாத்திரமல்ல சமூகத்தில் பார்த்தா, சமூக நோய்கள் என்று பார்த்தா எங்கட முஸ்லீம் சமூகத்தில் இல்லாத நோய்கள் இல்லை என்ற அளவுக்கு எங்கட முஸ்லீம் சமூகம் பலவீனப்பட்டிருக்குது. இதை நானும் தான், நீங்களும் தான், எல்லாரும் தான் கண்டு வரும். எனவே இந்த ரெண்டு வகையான நோய்கள், இந்த ரெண்டுமே எங்களை பாதிச்சுக்குது. மனுஷர்களா வாழ்ற, முஸ்லீம்களா வாழ்ற எங்களை அந்த நோயும், நாங்க எங்கட சமூகத்தில சமூக நோயும், இப்படி ரெண்டு நோய்களும் எங்களை பீடித்திருக்கின்றது. இதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சோர்லே, இந்த நோய்க்கான காரணம் என்னவாய்க்கு? மனுஷருக்கு வார நோயாயிக்கலாம், சமூகத்துக்கு வார நோயாயிக்கலாம், இதுக்கு காரணம் என்னவாய்க்கு? காரணத்தை கண்டுபிடிச்சாத்தானே அந்த காரணத்தை இல்லாமாக்கலாம், நோய் இல்லாமல் போகும். என்ன காரணம்? மனுஷனுக்கு வார நோய்க்கு காரணம் சுத்தம் இல்ல, வெளியில சுத்தம் இல்ல, உடுப்பு சுத்தம் இல்ல, ஊடு சுத்தம் இல்ல, ரோட் சுத்தம் இல்ல, ஊர் சுத்தம் இல்ல, எல்லாம் சுத்தம் இல்லாம இருக்கிறதால வரதுதான் மனுஷனுக்கு வர நோய். டெங்கு வருது, எதால வருது? சுத்தம் இல்ல. வாந்தி பேதி எதால வருது? சுத்தம் இல்ல. கொலரா எதால வருது? சுத்தம் இல்ல. வயிற்று வலி எதால வருது? சுத்தம் இல்ல. சுத்தம் இல்லாதால தான் மனுஷனுக்கு நோய் வருது. எந்த சுத்தம்? புற சுத்தம், வெளியில் இருக்கிற சுத்தம், வெளிப்படையாக விளங்குகின்ற அந்த பொருட்களில் பௌதீக விடயங்களில் வர சுத்தம். இந்த சுத்தம் இல்லாட்டி மனுஷனுக்கு நோய், மனுஷன் நோயால் அவதிப்படுறான். எனவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் வர நோய்க்கு காரணம் சுத்தம் இல்ல. சுத்தம் இல்லாம இருக்கிறது நோய்க்கான அடிப்படை காரணம். அது மனுஷனுக்கு வர நோய்க்கு சுத்தம் இல்லைன்றது காரணமாக இருந்தால் சமூகத்துக்கு வர நோய்க்கு என்ன காரணம்? சமூகத்தில் இருக்கிற கொள்ளை, விபச்சாரம், மது, சூது இப்படியான எல்லா நோய்களுக்கும் எது காரணமாகி? அதுவும் சுத்தம் இல்லாதான் காரணம். அதுவும் சுத்தம் இல்லாதான் காரணம். எங்க இருக்கிற சுத்தம்? எங்க சுத்தம் இல்ல? வெளியில சுத்தம் இல்லாதால எங்களுக்கு பாதிப்பு, எங்க உடலுக்கு பாதிப்பு. எங்கட உள்ளத்தில சுத்தம் இல்லாதால இந்த சமூகத்துக்கு பாதிப்பு. எங்கட உள்ளத்தில பொறாம, குரோதம், வெறுப்பு, வஞ்சகம், போட்டி, எல்லாத்துக்கும் பழி வாங்குற காழ்ப்புணர்ச்சி, இவ்வாறான உள்ளத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய அழுக்குகள் எங்கட உள்ளத்துல படிஞ்சு போயிருக்கிறதால அந்த அழுக்குகளை சமூகத்தில போய் அவன் வெளிக்காட்டுற சமூகத்தில மிகப்பெரிய நோய்களாக அது உருவெடுக்கின்றது. அதுதான் காரணம். உள்ளம் சுத்தம் இல்ல சமூகத்தில நோய், சமூகம் சுத்தம் இல்ல உடம்புல நோய். எனவே எங்கட சமூகம் ரெண்டு பக்கத்திலையும் சுத்தமாக வேண்டிய தேவை இருக்குது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இந்த மார்க்கத்தை நாங்க சுருக்கமா சொல்றதாக இருந்தா சுத்தம் படுத்துறது தான் இந்த மார்க்கத்துல வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வார டைம், உலகத்துக்கு வார நேரத்துல அந்த சமூகத்தில எல்லாமே எப்படி எங்கிட்ட சமூகம் இருக்குதோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. உள்ளத்துல சுத்தம் இல்ல, எனவே சமூகத்தில மது, சூது, கொலை, கொள்ளை, விபச்சாரம் என்ற எல்லா விதமான சமூக நோய்களும் பரவி இருந்தது. வெளிப்புறங்கள்ல சுத்தம் இல்ல, எனவே அவர்கள் நோய்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நபி அவங்க வந்தாங்க, அவங்களோட தூது சுத்தமாக்குற தூது, இஸ்லாமிய தூது, சுத்தத்தால தான் அமைதி இருக்குது, அமைதியால தான் சொர்க்கம் இருக்குது. எனவே உள்ளத்தை சுத்தப்படுத்தினாங்க, சமூகத்தில் இருக்கிற நோய்கள் இல்லா போனிச்சு. சமூகத்தை சுத்தப்படுத்தினாங்க, எல்லாருக்கும் பீடிக்கிற மனித நோய்கள் இல்லா போனிச்சு. வெறுமனே 23 வருஷத்துல மிகப்பெரிய சாதனையை உலகில நிலைநாட்டி விட்டு சென்றாங்க. இந்த நபிக்கு இந்த மார்க்கத்தை, சுத்தத்தில தூது என்று சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கத்தை இறக்கிற டைம், இந்த மார்க்கத்தை கொடுத்து முதன் முதலாக அல்குர்ஆன இந்த நபிக்கு இறக்கிற டைம் அல்லாஹ் என்ன ஏவலை கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வோட முதலாவது ஏவல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? நபிக்கு இந்த மார்க்கத்தை இறக்கிற டைம் நான் ஓதி காட்டின வசனம், யா யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே எழுமுங்க, போங்க, உங்க சமூகத்துக்கு அவங்கள அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. ரப்பக ஃபகபிர், உங்களோட ரப்புக்கு நீங்க மேன்மைப்படுத்துங்க, ரப்ப மேன்மைப்படுத்துங்க, ரப்ப பெரிதிப்படுத்துங்க, ரப்புக்கு தக்பீர் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன தெரியுமா ஏவல் எடுத்தது? வசியாபக ஃபபஹிர், உங்களோட உடுப்ப சுத்தமாக்கிக்கோங்க, உங்களோட ஆடைகளை சுத்தமா வச்சுக்கோங்க. அது எப்படி? ஆடைகளை சுத்தமாக்க சொன்னதுக்கு காரணம், ஆடைகள் என்றதால எங்கட வெளிப்புறம் காணப்படுது. ஆடை என்றது வெளியால விளங்குறது. ஆடையோட ஊடும் வரும், ரோட்டும் வரும், சமூகமும் வரும், எல்லாம் வரும். வெளிப்பகுதியில சுத்தத்தை விளங்கப்படுத்துறதுக்காக அல்லாஹ் ஆடையை சொல்லி காட்டினான். எனவே நபியே, நபிக்கு கொடுத்த ஒன்னாவது ஏவல், உங்களோட புறப்பகுதிய வெளிப்பகுதியை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க, இல்லாட்டி மார்க்கத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இல்ல. மார்க்கத்தை சொல்லலா, மார்க்கம் என்றதே புறச்சுத்தம். அடுத்தவர் என்ன? உங்களோட உள்ளத்தில் அசிங்கங்கள் இருக்குது, உங்களோட உள்ளத்தில் அழுக்குகள் இருக்குது, இவற்றை விட்டு ஓரமாகுங்க, இவற்றை விட்டு ஒதுங்குங்க, அவற்றை இல்லாமாக்குங்க. இந்த ரெண்டு ஏவலையும் தான் நபியை பார்த்து இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த அந்த நபிக்கு அல்லாஹ் முதலாவதாக கொடுத்த ஏவல் கட்டளை. அப்ப நீங்க இந்த மார்க்கத்தை உலகத்துக்கு சொல்லணும்டா, ஒன்னா நீங்க சுத்தமாகணும், உங்களுக்கு கிட்ட புற சுத்தம் வரணும், உங்களோட உடுப்பு சுத்தமாகணும், உங்களோட ரோட் சுத்தமாகணும், உங்களோட வீடு சுத்தமாகணும், உங்களோட சுத்தப்புற சூழல் சுத்தமாகணும். அது மட்டும் இல்ல, உங்களோட உள்ளம் சுத்தமாகணும். உங்களோட உள்ளத்துல வெறுப்பு, போட்டி, பொறாமை, குரோதம், தப்பெண்ணம் இப்படியான எந்த பாவமும் எந்த அழுக்குமே இயக்கல அல்ல. இந்த தூதை கொண்டு வந்த நபிக்கு அப்படித்தான் அந்த நபியை பண்படுத்துறான் அல்லாஹு தாலா. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இந்த மார்க்கத்தை சொல்றதாக இருந்தா, சுருக்கமா சொல்றதாக இருந்தா, இந்த மார்க்கத்தோட தூது எங்களுக்கு எப்படி சொல்லலாம் தெரியுமா? இது சுத்தம் பேணும் தூது. தூய்மை பேணும் தூது, தூய்மை ஐக்கிரத்தால, சுத்தம் ஐக்கிரத்தால இந்த உலகத்தையே அமைதியா மாற்றலாம் என்றுதான் இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்த தூது, மார்க்கம் கொண்டு வந்த தூது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே 23 வருடத்தில் அரேபிய தீபாற்பம் பூராக சாய்ச்சி காட்டினாங்க, அதை செஞ்சு காட்டினாங்க. அன்பின் இஸ்லாமிய சோர்களே, அதே தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், இப்படி சுத்தமான ஆக்களை தான் நான் விரும்புறேன், இந்த மாதிரி சுத்தப்பட்ட மனிதர்களை தான் நான் விரும்புறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். யாரை விரும்புறான்? அல்லாஹ் தவ்வாபுங்களை விரும்புறான், தௌபா செய்றாக்களை விரும்புறான். தங்களை உள்ளத்தால ஐக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் நினைச்சு, உள்ளத்துல வெளிப்பட்ட அழுக்குகள் எல்லாத்தையும் இல்லாமக்கணும் என்று உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக தௌபா செய்றாங்களே, அந்த தூய்மைப்படுத்துகின்ற தௌபா செய்யற ஆக்கள் அல்லாஹ் விரும்புறான். இன்னும் யார விரும்புறான்? வல் முத்தத்தஹிரீன், அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். சுத்தப்படுத்திக் கொள்றாக்கள் தங்கள் ஆடைகளை, சுற்றுப்புறத்தை எல்லாவற்றையும், வெளிப்புறத்தை சுத்தப்படுத்திக் கொள்றா கழிக்கிறாங்களே, இவங்களே அல்லாஹ் விரும்புறான். எனவே அல்லாஹ் உள்ளத்தை சுத்தப்படுத்தி தௌபா செய்யறாக்களையும், வெளிப்புறத்தை சுத்தமா வச்சு கொண்டிருக்கிறாக்களையும் தான் அல்லாஹ் விரும்புறான். அப்படின்னா இந்த மார்க்கத்தை பின்பற்றாக்களை தான் அல்லாஹ் விரும்புறான், இந்த மார்க்கத்தை விளங்கினாக்களைத்தான் அல்லாஹ் விரும்புறான், இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறாக்களை தான் அல்லாஹ் விரும்புறான், இந்த மார்க்கத்தை உலகத்தில் பாடுபட்டு நிலைநாட்டுறாக்களை தான் அல்லாஹ் விரும்புறான், இந்த மார்க்கத்தை தூத சரியா விளங்கி அந்த தூத இந்த சமூகத்தை கொண்டு போற வேலையை செய்யறாக்களை தான் நல்லா விரும்புறாங்க. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துல மார்க்கம் இந்த சுத்தத்தை கொடுத்துக்கிற முக்கியத்துவத்தை நாங்க எல்லாரும் விளங்கிக்கொள்ளணும். சுத்தத்தை எந்த அளவுக்கு மார்க்கம் முக்கியத்துவப்படுத்தி இருக்கின்ற என்று பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ நதீஃப் யுஹிப்பு நவாஃபா, அல்லாஹு தஆலா தூய்மையானவன், சுத்தமானவன், அல்லாஹ் சுத்தமானவன். இந்த மார்க்கத்தை இறக்கின, இந்த உலகத்தை படைச்ச அந்த ரப்பு சுத்தமானவன், அவன் சுத்தத்தை தான் விரும்புறான். இது இந்த சுத்தத்துக்கு அங்கீகாரம். எங்களை படைச்ச ரப்பு, இந்த உலகத்தை படைச்ச ரப்பு, எங்களை உலகத்துக்கு அனுப்பின ரப்பு, எங்களை இந்த மார்க்கத்தை தந்த ரப்பு, அவன் சுத்தமானவன், அவன் விரும்புறவன் சுத்தத்தை தான். அவன் தீன், அத்தீன் நஸ்ஸிஹா, இந்த தீன் என்பது தூய்மையாக நடத்தலாகும். அல்லாஹ் சுத்தமானவன் மட்டுமில்ல, இந்த மார்க்கமும் தூய்மையானது, சுத்தமானது. அதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த மார்க்கம் தூய்மையானது, இந்த மார்க்கம் சுத்தமானது. இந்த தூதை சுமந்து வந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தமாக்கித்தான் அல்லாஹ் தஆலா தூதை கொடுத்தான். அதை நாங்க பார்த்தோம். நேரத்தோட ஏவின ஏவல், நீங்க உங்களோட வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துங்க, உள்புறத்தை சுத்தப்படுத்துங்க, அதுக்கு பிறகு இந்த தவாவை செய்யுங்க. அப்ப அந்த நபியும் சுத்தமானவன். நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை கோட்பாடு ஈமான், இந்த ஈமானில் பாதி சுத்தம், அத்தஹூரு சத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி. ரோட்ல போறோம், ஒரு வாழைப்பழ தோழிக்குது, எடுக்காம போறோமா? ஈமான்ல குறைபாடு. நல்லா தின்றோம், தின்னுட்டு ரோட்ல கால்ல தூக்கி வீசிட்டு போறோம், சும்மா வீசிட்டு போறோமா? ஈமான்ல குறைபாடு. ஆத்துல பேய்த்து ஊத்தே கொட்டுறோமா? ஈமான்ல குறைபாடு. ரோட்ல போறட்டை நீக்கிற ஊத்த விளங்குது இல்லையா, சும்மா போறோமா? ஈமான்ல குறைபாடு. நடு ரோட்ல போய் ஊத்தே கொட்டிட்டு வரோமா? ஈமான்ல குறைபாடு. அத்தஹூரு சத்ருல் ஈமான். இதைத்தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுத்தத்தை ஈமானுடன் தொடர்புபடுத்தி இருக்கின்றார்கள். சுத்தம் ஈமானின் சும்மா இல்ல, பாதி பாதி சரி பாதி இந்த சுத்தம். இது மட்டும் இல்ல, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இறக்கிக்கிற எல்லா இபாதத்துக்கள், எங்களை கடமையாக்கிக்கிற எல்லா இபாதத்துக்களையும் நாங்க சும்மா ரோட்ல பேய்த்து கொண்டு இங்க வந்து தொலைல, என்ன செஞ்சுட்டு வரணும்? சுத்தம் செஞ்சுட்டு வரணும். உதுன்ற பேர்ல நாங்க சுத்தம் செஞ்சுட்டு வரணும். அசுத்தமா இருக்கிற நிலைமையில வந்து அல்லாஹ் வணங்கேலா, அல்லாட பள்ளிக்குள்ளே வரையலா, இபாதத் செய்யலா, அல்லாஹ் இபாதத் செய்யணுமா? சுத்தமாயிக்கணும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி. மட்டுமில்ல, இந்த இபாதத்தால எதிர்பார்க்கப்படுற எதிர்பார்ப்பு, இபாதத்துக்கு வரக்குள்ள புறச்சுத்தம் அவசியம். இபாதத்தை முடிச்சா அந்த இபாதத்தானது எங்கட உள்ளத்தை சுத்தப்படுத்தும். அதை எப்படி சொல்றான் அல்லாஹு தஆலா, இன்ன ஸ்ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகைக்குதே, இந்த தொழுகை மானக்கேடான கெட்ட தீய வெறுக்கத்தக்க எல்லா விஷயங்கள்ல இருந்தும் எங்களை பாதுகாக்கும், எங்களை தடுக்கும். எனவே தொழுகிற ஒருத்தர்கிட்ட கெட்ட பழக்கங்கள், வெறுப்பெண்ணம், குரோதம், தப்பெண்ணம், இப்படியான கெட்ட விடயங்கள் உலகத்தில் உள்ளத்தில் இருக்காது. யாரு உண்மையா ஒழுங்கா தொழுதார் என்று சொன்னார். எனவே தொழுகையால் எதிர்பார்க்கப்படுறது என்ன? சுத்தம். தொழுகையால் என்ன எதிர்பார்க்கப்படுது? சுத்தம். சத் ஜகாத்தால் என்ன எதிர்பார்க்கப்படுது? ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய செல்வத்திலிருந்து நீங்க ஜகாத் எடுங்க. என்னத்துக்கு? துத்தஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா, அவர்களை வெளிப்புறமாக துத்தஹிருஹும், அவர்களுடைய வெளிப்புறத்தை செல்வத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, வதுஸக்கீஹிம் அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. ஜகாத் என்னத்துக்கு? அப்ப அவனோட வெளிப்புறத்தில் இருக்கிற பணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, அவனோட உள்ளத்துல அந்த பணத்தாசை எல்லாவற்றின் மீதும் இல்ல ஆசை பேராசையை இல்லாமக்குறதுக்கு, உள்ளத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் ஜகாத் கடமையாக்குகிறான். எனவே இபாதத்துக்கள் கூட பின்னால சுத்தத்தை தான் தாத்பரியமாக கொண்டிருக்குது. சுத்தம் தான் இபாதத்துக்கள்ட பின்னணி ஆயிக்குது. இதெல்லாம் குர்ஆன் சுன்னா உடாக நாங்க பார்த்து வரோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே. இதான் இஸ்லாம் இந்த சுத்தத்தை கொடுத்திக்கிற, சுத்தத்துக்கு கொடுத்திக்கிற பெருமதி முக்கியத்துவம். இஸ்லாம் சுத்தத்தை லேசான ஒரு விஷயமா பார்க்கல. இதுதான் இந்த மார்க்கத்திட தூது. இப்ப நாங்க வருவோம் இந்த சுத்தம் எப்படி. நாங்க ஏற்கனவே பார்த்த மனுஷனை பாதிக்கிற நோய், சமூகத்தை பாதிக்கிற நோய், இது எல்லாத்துக்கும் சுத்தமின்மைதான் காரணம் என்று நாங்க பார்த்தோமே. எனவே சமூகத்துக்கும் மனுஷனுக்கும் நோய் வராமைக்கிறதுக்கு, மனுஷனுக்கு நோய் வராமைக்கிறதுக்கு சுத்தத்தை எப்படி பேணணும் என்று சொல்லி இஸ்லாம் வழிகாட்டிக்கிறத, அந்த வழிகாட்டல சிலத நான் இங்க சொல்றேன். எப்படி தனி மனுஷன், நான், ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு நோய் நொம்பலங்கள் வராம வாழணும் என்றதுக்கு இஸ்லாம் வழிகாட்டிக்கிறது எப்படின்றத நான் சொல்றேன். எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈவல், நீங்க சாப்பிடுற நேரத்தில் கைய கழுவிக்கோங்க, சாப்பிட முன்னால கைய கழுவிக்கோங்க. ஏ, கைய கழுவாம சாப்பிட்டா ஜேம்ஸ் உள்ளுக்கு போகும், நோய் வரும். எப்படி அழகான வழிகாட்டல்? சுத்தம். சாப்பிடுற நேரத்தில் சுத்தம், கைய கழுவுங்க, சாப்பிடுங்க. இது இஸ்லாம் தார வழிகாட்டல். அதே போல நீங்க சாப்பிட்டுட்டு எஞ்சிக்கிற அந்த உணவு தட்டை, உணவு தட்டில உணவு பாத்திரத்துல பிளேட்ல சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிக்குது, இப்ப என்ன செய்யற? சும்மா அந்த பிளேட் அப்படி கொண்டு வச்சுட்டு போற? இல்ல, நபி அவர்களோட வழிகாட்டல், அந்த பிளேட்டை மூடி வச்சுட்டு போங்க. ஏ, நீங்க திறந்து வச்சுட்டு போனா அதுக்குள்ள அசுத்தங்கள் விழ சான்ஸ் இருக்குது, அதுக்கு பிறகு நீங்க மறுநாள் வந்து சாப்பிடக்குள்ள அது உங்களே பாதிக்கும். எனவே மூடி வச்சுட்டு போங்க. இது நபி அவர்கள் எங்களுக்கு தார வழிகாட்டல். நாங்க உண்டு முடிஞ்ச அந்த தட்டை பிளேட்டை கழுவி வைக்கணும். நாங்க எதையாலும் சாப்பிட்டுட்டு அதை சும்மா வச்சுட்டு போற, அதுக்கு பிறகு அடுத்த சாப்பாட்டு நேரத்துக்கு வந்து அதிலே போட்டு சாப்பிடுறதாக இருந்தால் அது எங்களுடைய உடம்ப பாதிக்கும், அதுல அசுத்தம் கலக்கும். எனவே நபி அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல், சாப்பிட்டு முடிஞ்சா கைய கழுகுங்க, உண்ட அந்த பிளேட்டை கழுகுங்க. இது நபி அவங்க சொல்லித்தார வழிகாட்டல். அன்பின் இஸ்லாமிய சோர்லே, உடுக்குற உடுப்ப கழுகுங்க. இது நபி அவர்கள் சொல்லித்தந்த குர்ஆன் ஏவலாக விடுத்த வழிகாட்டல். நபிக்கு குர்ஆன் ஏவலாக சொல்லி தந்த வழிகாட்டல், ஆடையை சுத்தப்படுத்துங்க. ரெண்டு மூணு நாளைக்கு ஒரே ஆடையை வேர்வையோட உடுக்க வானம், அது மத்தாக்களையும் பாதிக்கும், உங்களே இன்னும் பாதிக்கும். எனவே ஆடைகளை சுத்தமா வச்சுக்கோங்க, ஆடையில அழுக்கப்பட்ட உடனுக்குடன் கழுகிக்கோங்க. இது எந்த அளவுக்கு என்றால் இந்த இஸ்லாத்திலே இபாதத் அந்த விஷயத்திலே, ஃபிக்ஹுடைய விஷயத்திலே, நஜீசியல் சம்பந்தமாக, நஜீசை அகற்றுதல் சம்பந்தமாக தனியான பாப் வச்சு ஃபிக்ஹுல பேசப்படுது. அந்த அளவுக்கு இந்த சுத்தம் முக்கியத்துவம் வகிக்கின்றது. ஆடைகளை எப்படி சுத்தப்படுத்துறது என்ற சம்பந்தமாக, அழுக்குகள் படும்போது சுத்தப்படுத்துறது எப்படின்ற சம்பந்தமாக விலாவாரியான வழிகாட்டல் இருக்குது இஸ்லாத்துல. பக்கம் பக்கமாக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு ஆடை சுத்தத்தை, நாங்கள் உடுக்குற அந்த உடுப்பை சுத்தமா வச்சுக்கொள்ளணும் என்று சொல்லி இஸ்லாம் வழிகாட்டுது. அது எத்தனையோ நோய்க்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே. இஸ்லாம் குளிக்கிறதுக்கு வழிகாட்டிக்குது. குளிக்கிறத சில சில கட்டங்கள்ல வாஜிபாக்கி கடமையாக்குது. ஒரு மனுஷனுக்கு இந்த குளிப்ப வாஜிபாக்கி
கட்டாயமாக்கி அப்படி குளிக்கல்லாட்டி உனக்கு தொலவு மேல அல்லாஹ் நெருங்கேலா என்ற அளவுக்கு அந்த குளிப்பை சில சந்தர்ப்பங்களை கடமையாக்கி. எனவே ஒரு வயது வந்த ஒரு மாணவன், ஒரு மனிதன் எப்படி என்றாலும் குளிச்சே ஆகணும், மாசத்துக்கு ஒரு முறையாலும் ரெண்டு முறையாலும் அவன் குளிச்சே ஆகணும் என்ற அளவுக்கு இந்த குளிப்பை கடமையாக்கி இந்த மார்க்கம். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் குளிப்பை கட்டாயமான சுண்ணத்தாக்கி இந்த சுண்ண சுத்தத்தை வலியுறுத்திக்குது. எப்ப ஜும்மா தினங்கள்ல, பெருநாள் தினங்கள்ல, அப்ப கிழமை குறுக்க எப்படியும் குளிச்சுதான் ஆகணும். கட்டாயமாக வாரட்டேன் மாசத்தை குறுக்கையாலும் குளிச்சாகணும், இல்லாட்டி ரெண்டு தடவை. சுண்ணத்தா வாரட்டேன், கட்டாயமான சுண்ணத்தா வாரட்டேன், கிழமைக்கு ஒரு தடவையாலும் குளிச்சாகணும். அப்படியாக இந்த குளிப்பை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றது சுத்தத்தை பேணுவதற்காக. அவ்வாறு இல்லாமல் இந்த குளிப்பை ஆகுமான முறையில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேண்டாலும் சரி ஒவ்வொரு நாளும் குளிக்கிறதுக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டி இருக்கின்றது. எனவே இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துவதற்காக எவ்வாறான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது என்று பாருங்கள் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே. அடுத்தது முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விடயம் தான் இஸ்லாம் காட்டிக்கிற மிகச்சிறந்த வழிகாட்டல். எந்த அளவுக்குண்டா, நீங்க ரோட்ல போற டைம் உங்களுக்கு காரல் வருகிறது, இது துப்புறது, சும்மா ரோட்ல துப்பிட்டு போறதும் பிழை, ஓரமாகி குனிஞ்சி அது யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில நீங்க துப்போணும் என்று சொல்லி இஸ்லாம் வழிகாட்டுது. வாயிலிருந்து வர காரலே இப்படித்தான் அகற்றணும் என்று வழி சொல்லிருந்தா இஸ்லாம், வீட்டிலிருந்து நாங்க குப்பை குப்பையா பக்கட் பக்கட்டா சேர்க்கிற அந்த குப்பைகள் எல்லாம் ரோட்ல கொட்டுறதுக்கு இஸ்லாம் வழி சொல்லி தருமா, அதை இஸ்லாம் அனுமதிக்குமா? ஒரு நாளும் அனுமதிக்காது. இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு அந்த பட்டுப்பாதக செயல சர்வசாதாரணமா செஞ்சு வாரோம். இந்த நாட்டை அசுத்தப்படுத்துறோம், இந்த சமூகத்தை அசுத்தப்படுத்துறோம், இந்த சமூகத்தில எல்லா நோய்களும் வாரத்துக்கு நாங்கள் காரணமாயிருக்கிறோம். இது பட்டுப்பாதக செயல் என்று சொன்னால் அது பிழையாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே. இந்த குப்பை ஆற்றுகின்ற விடயத்தில் எங்களுடைய சமூகம் மிக பொடுபோக்காக நடந்து கொள்கின்றது என்றால் ஒருபோதும் மிகையாகாது. எங்களுடைய சமூகத்தில எப்படி சொல்லுவாங்க, இப்ப போற டைம் நாத்தம் குப்பை நாத்தம் அடிச்சாது முஸ்லிம் ஊர் என்று சொல்ற அளவுக்கு பேசப்படுற நிலைமைகள் இருக்கின்றது. இதை நான் நீங்களும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு அருளப்பட்ட மாதம், எங்களுக்கு அருளப்பட்ட இந்த மார்க்கம், சுத்தத்தின் தூதை சொல்லித்தருகின்ற மார்க்கம், இப்படி சொல்லித்தார இந்த மார்க்கத்தை சுமந்து கொண்டு சுத்தத்தை என்னன்னு கூட கணக்கெடுக்காம சுத்தமா இருக்கிறத பத்தி எந்த கரிசனையும் இல்லாம நடு ரோட்ல ஆத்துல எல்லா இடத்திலையும் இந்த குப்பையை கொட்டிட்டு போறது எவ்வளவு பெரிய பொருத்தமில்லா செயல் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, சாப்பிட்டுட்டு போறோம் ரோட்ல, ஒரு ஐச சூப்பிட்டு போறாங்க புள்ளகள், அந்த புள்ளகளையும் பழக்கி விட்டிக்குது. அந்த புள்ளகள் ரோட்ல வீசிட்டு போகுது, கான்ல வீசிட்டு போகுது, அந்த பொழுத்தின் எங்கெங்க எல்லாம் பேய்த்து அதனால இன்னும் பலருக்கு பாதிப்போறது, சமூகத்துல சுற்றுச்சூழல் பாதிப்படைது. இதெல்லாத்தையும் பார்த்து ஒரு புள்ள வீசிட்டு போறத நாங்க தடுக்கறடியும் இல்லை. புள்ளைக்கு அந்த மாதிரியான சாப்பாடுல வாங்கி கொடுத்து சொல்லி கொடுக்கறல, இதை இப்படி வீசப்படாது, அங்க வீசப்படாது, போய் பத்த வைக்கணும், இல்லாட்டி ஒழுங்கா குப்பை அகற்ற வேண்டிய ஒரு இடத்துல போடணும்னு சொல்லி கொடுக்கறதும் இல்லை. புள்ளைக்கு தின்ன சல்லி கொடுக்கற, திண்டா அந்த விஷயத்தை எப்படி அகற்றணும்னு சொல்லி கொடுக்கறல. எங்க டிரைனேஜ் சிஸ்டம் இதுல எல்லாம் எங்களுக்கு இன்னும் இன்னும் நோய்களை தேடி தந்து கொண்டே ஈக்கும். அதை பத்தி நான் கவலைப்பட்டுல, கான் தண்ணி அப்படியே ரோட்டுக்கு போகும், இதை பத்தி யாருமே அலட்டி கொள்றல. ரோட்டாலதான் கான் தண்ணி ஓடும், அது காலில் படுது, புள்ளர் விளையாட கொள்ள, எங்கட புள்ளர் தான் விளையாடுது, நாங்க ரோட்ல கொட்டிட்டு போறோம், எங்கட புள்ளர் தான் ரோட்ல போகுது, நாங்க ஆத்துல கொட்டுறோம், எங்கட புள்ளர் தான் ஆத்துல குளிக்குது, நாளைக்கு எங்கட புள்ளர் தான் நோயாளிகள், நாங்க அதை பத்தி கவலைப்படுறோம் இல்ல, போட்டுட்டு போறது தானே, போட்டுட்டு வேலையை பாக்குறதுதான் எங்கட வேலை. நாளைக்கு ஏற்படுகிற இந்த சமூகத்துக்கு ஏற்படுகிற பாதிப்பை பத்தி நாங்க யோசிக்கிறதே இல்ல. இஸ்லாம் மிக கடுமையாக இதனை தடுத்திருக்கின்றது. இவ்வாறு குப்பைகளை அகற்றுகின்ற விடயத்தில் இஸ்லாம் எங்களை எச்சரித்திருக்கின்றது. இன்னொருவருக்கு பாதிப்பாக, இன்னொருடைய உயிருக்கு உழைவிக்கின்ற வகையில் நாங்கள் இவ்வாறான வேலைகளை செய்வது ஒரு நாளும் ஏற்றத்தக்கொள்ளத்தக்கதல்ல. அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, குப்பை அகற்ற விஷயத்துல நாங்க கரிசனையோடு நடக்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லி தருகிறது, எவ்வளவு அழகா சொல்லி தருகிறது, உங்களோட குப்பைகளை பொலித்தீனாக வேறு வேறாக பிரிச்சு தாங்க, இதை கூட நாங்க செய்ய ரெடி இல்ல, எல்லாத்தையும் கலந்து பேத்து கொட்டுறோம். இன்னைக்கு நான் பாக்குறேன், மேல் மாடியில் இருந்து ஒரு தங்கியிருந்த கீழே குப்பை கொட்டுற டிராக்டர், அதுல வந்து ஒவ்வொருத்தரா குப்பை கொட்டுறாங்க, கொட்டுற ஒவ்வொரு குப்பையிலிருந்தும் பொலித்தீனையும் பிளாஸ்டிக்கையும் புறக்கி எடுத்து எடுத்து அவர் மறு அவரோட பக்கடுக்குள்ளே போடுறாரு. நான் என்ன கண்ணாரின்றி பார்த்துட்டு வரேன், என் சமூகத்துக்கு இத கூட சரியா செய்ய தெரியவா? அவரா பிரிக்கணும், நாங்க பிரிச்சு கொடுத்தா என்னவா? இத பத்தி நாங்க யோசிக்கிறோம். இதை பத்தி சிந்தனை செய்ய நாங்க ரெடி இல்ல. எங்க சமூகம் இப்படி இருக்கிறா, எங்க சமூகத்தால இன்னைக்கு உலகத்தில் எதையுமே சாதிக்கல, அடிபட்டு கொண்டுதான் நீக்கணும், எல்லாருக்கும் பின்னுக்கால போயிட்டு கொண்டுதான் நீக்கணும், நாங்க இது சமூகத்தை வல்லநாத்திரத்துக்கு தயாரான உத்தராகனங்களால மாறையில. சில வேலை நாங்க தொழுகிற தொழுகால் கூட வேலை இல்லா போகும், இப்படியான சமூகத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அன்பின் இஸ்லாமிய சோர்லே அல்லாஹு தாலா அந்த அவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த எப்படி ஹுகூக்கு அளிக்குதோ அதே போன்று மனிதனுக்கு செலுத்த வேண்டிய மனித சமூகத்துக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் கடமைகளை நாங்கள் ஒழுங்காக நிறைவேற்றாத போது அல்லாஹு தாலா மிகவும் கோபம் கொள்கின்றான். அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு பூனையை கட்டி வைத்து கொன்ற ஒரு குற்றத்துக்காக தொழுகையாளியாக இருந்து இபாத செய்ய பொம்புளையாக இருந்து ஒரு பூனை கட்டி வச்சு கொண்ட ஒரு அல்லாட உயிரை வெறுமனே அநியாயம் செய்து கொண்ட ஒரே பாவத்துக்காக அவளை நராத்துக்கு அனுப்பி அதே மறுபக்கத்திலே விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பொம்புளை ஒரு நாய் மீது இறக்கப்பட்டு தண்ணி கொடுத்ததுக்காக எந்த இபாதத்தும் செஞ்சில்ல அவ சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அல்லாஹு தாலா தனக்கு இழைக்கப்படுகின்ற தன்புறம் இழைக்கப்படுகின்ற அநீதியை அவன் ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு தொழாம இருந்தாலும் சிலவேல் அவன் மன்னிக்க போதுமானவன், அவனை வந்து வணங்காம இருந்தாலும் அவன் மன்னிக்க போதுமானவன். ஆனால் அவன் படைத்த இன்னும் ஒரு உயிருக்கு நாங்கள் தீங்கு விளைவிக்கின்ற பொழுது எங்களே படைச்சேதான், எங்களே படைச்ச அந்த ரப்பு தான் இங்கிருக்கின்ற எல்லா மதத்தவர்களையும் எல்லா இனத்தவர்களையும் எல்லா உயிர்களையும் படைத்திருக்கின்றான். அவர்கள் வேற மதம் என்றதுக்காக நாங்கள் எங்கட குப்பை எடுத்து அடுத்தாக்கள தோட்டத்தை வீசி விடுறது சிங்களவன் தானே, இப்படி சொல்லி வீசுறாக்கள் இருக்கிறாங்க. அவங்க மனுஷன் அல்லாட உயிர் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டார், இந்த ஒரு பாவம் போதும் அவர் நரகம் போவதற்கு இஸ்லாமிய சௌர்லி சிந்திக்க தயாராக இருக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த விடயம் பாரதூரமான விடயம், எங்களுடைய சமூகம் இதனை அந்த பாரதூரத்தில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனை எடுத்துக் கொள்ளாத போது எங்களுடைய சமூகம் அடிபடுகின்ற சமூகமாகத்தான் எப்பொழுதும் இருக்கப் போகின்றது அன்பின் இஸ்லாமிய சௌர்லி. அதே போல இன்னொரு விஷயம், இது மட்டுமில்ல அசுத்தப்படுத்துறது சூழலை, நாங்க போடுற சத்தம் இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர், மிக மிக மோசமான சத்தம் கழுதையின் சத்தம் என்று சத்தம் போடுறாக்களுக்கு அடி கொடுக்கிறான். அல்ல நாங்க வாயால போடுற சத்தம் மட்டும் இல்ல, நாங்க வெடில் போடுறதால வர சத்தமும் சத்தம் தான். அதால எத்தனையோ பேர் தூக்கம் கலையுது, எத்தனையோ பேருக்கு தொல்லையாய்க்குது, நோயாளிகள் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சத்தங்களால பாதிப்பு அதிகரிக்கின்றது, எத்தனையோ விதமான பாதிப்புகள் சூழல் மாசடைவு சத்தத்தால் விளைகின்றது. இதை நாங்க கணக்கெடுக்கிறல்ல, வளிமண்டலத்தில் ஏற்படுற அசுத்தத்தை நாங்க கணக்கெடுக்கிறல்ல. இப்ப புது வருடம் வரப்போகுது, எங்க சமூகமும் சேர்ந்துதான் கொண்டாடப்போகுது. ரத்திஞ்சா ரத்திஞ்சவா வாங்கி வெடி வெடியாக வாங்கி இந்த சமூகத்தை முழுமையாக அந்த ராவுல தூக்கம் இல்லாமல் இயக்க செய்யறதுக்கு சத்தம் சத்தமாக வெடி வெடியாக போட்டு இந்த சமூகத்திட தூக்கத்தை இல்லாமாக்குதுவே இல்ல. அந்த வெடியால ஏற்படுற புகை இதால வளிமண்டலம் மாசாகுது. அது மட்டுமா, அந்த வெடியை வாங்குறதுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் சல்லி செலவழிச்சிக்கும், எத்தனையோ பேர் வாங்கி ஆயிரம் ஆயிரமாக வாங்கி போட கொள்ள எத்தனை லட்சங்கள் அதில் இரையாக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் பத்தி கவலை இல்லை, எல்லாரும் செய்யற நாங்களும் செய்யற அந்நிய சமூகத்தவர்கள் பழக்கி தந்த மேற்கு பழக்கி தந்த இந்த கெட்ட கலாச்சாரத்தை நாங்கள் நிறுத்த வேண்டும். அதில் எத்தனை பாதிப்புகள் இருக்கின்றது. அந்த சத்தம் என்பது இந்த சூழலை பாதிக்கின்ற விடயம், சுத்தத்தை பாதிக்கின்ற விடயம், அதனை பற்றி நாங்கள் சிந்திக்க தயாரில்லை. எங்களோட சல்லியையும் அதுக்கு கொற்றும். சிகரெட் குடிக்கிறதால வளிமண்டலம் மாசனம் அடையுது, நான் குடிக்கிறேன் ஆனா அடுத்தவன் புகைக்கிறதால அவனுக்கு நோய் வருது, இதை பத்தி யோசிக்க நாங்கள் தயாரில்லை. இதெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமா செய்த விடயங்கள். இப்ப ரெண்டு நாள்ல வரைக்கிற அந்த முதலாம் திகதியை நாங்க அப்படித்தான் கொண்டாடுகிறோம், எங்க சமூகம் அப்படித்தான் கொண்டாடுகிறது, எங்கட சமூகமும் சேர்ந்தலி அதில் ஈக்குதுன்றதுதான் பெரும் கவலை. இந்த தூதை சுமந்தவர்கள், சுத்தத்தின் தூதை சுமந்தவர்கள் எல்லா சமூகத்துக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சமூகம், நாங்களும் போயிட்டு அதுக்குள்ள இருந்து அந்த வெடியை போட்டு எங்கட சல்லியை இரையாக்கி எத்தனை புள்ளகள் வார ஜனவரிக்கு உஸ்கூல் போறதுக்கு கொப்பி வாங்க சல்லி இல்லாம, ஸ்டேஷனரிஸ் வாங்க சல்லி இல்லாம, பேக் வாங்க சல்லி இல்லாம, சப்பாத்து வாங்க சல்லி இல்லாம, தந்த வவுச்சருக்கு உடுப்ப புடவை வாங்கி உடுப்பத்தக்க சல்லி இல்லாமிக்குது. இதெல்லாத்தையும் கணக்கெடுக்கிறல்ல, நாங்க எங்கட சல்லிய அந்த ரத்திஞ்சாவுக்கும் இந்த சூழலை மாசறிவுக்கும் கொட்டி கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எப்படி மனுஷனாகிக்கணும்? இது மனுஷன் சிந்திக்கின்ற சிந்தனையா அன்பின் இஸ்லாமிய சூழலே? மனிதனாக இருந்து நாங்கள் இவ்வாறு சிந்திக்க முடியாது. மனிதன் மனிதன் என்ற முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்று மனிதம் என்ற அந்த பண்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். நாங்கள் இந்த விடயத்தில் யோசித்து சிந்தித்து அழகான முறையில் நடந்து கொள்வது கடமையாகின்றது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் என்று இஸ்லாமிய சோர்லே இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்ற வழிகாட்டல்கள் எங்களுடைய சமூகத்தை சுற்றுச்சூழலை வெளிப்பகுதியை பாதுகாப்பதன் மூலமாக எங்களுக்கு வர இருக்கின்ற நோய்களை தடுத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் சிறந்த வழிகாட்டல்களை முன்வைத்திருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சோர்களே, இன்னும் ஒரு பக்கமும் ஈக்குது. வெளிப்புறத்தை சுத்தமா வைக்கிறதால உடம்புக்கு நோய் இல்லாமக்கும், சமூகத்தில் இருக்கிற நோய்களை இல்லாமக்கிறதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. சமூகத்தில் இருக்கிற குடி, விபச்சாரம், கொல்ல, களவு, சண்டை, அச்சலா, எல்லா விதமான சமூகத்தில் இருக்கிற சீரழிவுகளை இல்லாமக்கிறதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. இஸ்லாத்தில் வழிகாட்டல் இருக்கின்றது. என்ன வழிகாட்டல் தெரியுமா? அதுக்கு இஸ்லாம் எங்க தெரியுமா வழிகாட்டல் கொடுக்குது? கல்ப துறக்கணும். நாங்க குர்ஆனுக்கு போய் குர்ஆன் ஓதி போயா, ரசூலோட சீரா வாசிச்சு போதா, ஹதீச வாசிச்சு போதா, அந்த ஹதீசுக்கு கல்ப திறந்து கொடுக்கணும், கல்புக்குள்ள ஹதீஸ் அனுப்பணும். அப்பதான் போய் கல்ப சுத்தப்படுத்தும், அந்த விஷயத்தை விளங்கணும், குர்ஆனை விளங்கணும். ஓதி போதாது, ஓதினா விளங்காது, படிச்சத்தான் விளங்கும். குர்ஆனுடைய வழிகாட்டல்களை படிக்க வேண்டும், ஹதீசுடைய வழிகாட்டல்களை படிக்க வேண்டும், தேடி படிக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளை இல்லாமலாக்குவதற்கு உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு அழுக்கா இஸ்லாம் தொட்டு தொட்டி காட்டுகிறது. குர்ஆன்ல சுன்னால எல்லாத்திலையும் உள்ளத்தில் இருக்கிற போட்டியா, பொறாமையா, குரோதமா, கால்புணர்வா, இன்னும் என்னோரன்ன உள்ளத்தில் இருக்கிற அந்த அழுக்குகள், அசுத்தங்கள் எல்லாத்தையும் குர்ஆனும் சுன்னாவும் ஒன்னுண்டா சொல்லி தந்து அந்த ஊரு அழுக்குகளையும் அகற்றது இப்படித்தான்ன்றதுக்கு வழிமுறையை சொல்லி தந்து அதை பிராக்டிக்கல்ல நடைமுறையில சாத்தியப்படுத்தியும் காட்டுகிறது. அந்த உமரை எப்படி நபி அவர்கள் பண்படுத்தி எடுத்தார்கள்? உள்ளம் கெட்டு போயிருந்த உமர் இன்று உலகத்துக்கே சான்றாக இருக்கின்றார். அவருடைய உள்ளத்தை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செஞ்செடுத்தாங்க? எதால செஞ்சு? குர்ஆனாலையும் சுன்னாவாலையும். உமர் மிம்பர் லீக்கிறார் ரதியல்லாஹு அன் சொல்றார், பெண்கள் மகர் கேட்கறத குறைச்சிக்கொள்ளணும், பெரிய சமூக பிரச்சனை ஆகிக்குது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆம்பளை கஷ்டம் ஆகிக்குது, பெண்கள் கூட மகர் கேட்கிறாங்க. இவர் ஹலீஃபாவை இந்த கொண்டு மிம்பர்ல இருந்து சொல்றார். ஒரு பொம்புல ஹொத்துபா கேட்டுக்கொண்டு இருந்து நடுவுல எழும்புறா. உமர், உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது? அல்லாவே ஒரு பொம்புல எந்த அளவு தங்கம் வெள்ளின்னு சொல்லி மகரை கேட்டாலும் அதை குறைக்கிறதுக்கு எந்த அனுமதியும் உங்களுக்கு இல்லன்னு குர்ஆன் சொல்லிக்கிற டைம் உமருக்கு யார் ரைட் தந்து அதை குறைக்கிறதுக்கு? இப்படி ஒரு கேள்வியே மிம்பர்ல இருக்கிற ஹலீஃபா கிட்ட முன்னுக்கு இருந்து ஒரு சாதாரண பொம்புல எழும்பி கேட்டா ஹலீஃபா என்ன செய்வாரு? இன்னைக்கு இருக்கிறாக்கள் இப்படி என்ன செய்வாங்க? பொறுத்து கொண்டிருப்பாங்களா? அடுத்து அந்த பொம்புல நாளைக்கு வாழ்வாவான்ற சந்தேகமாயி. அதுவும் ஒரு பொம்புல, அந்த பொம்புல எழும்பி கேட்கிற அளவுக்கு தைரியம் அந்த பொம்புளைக்கு உமர தெரியும், உமருக்கு அந்த மார்க்கம் தெரியும். அதால ஷேப்பா முடியுது. உமர் செல்றார், அஹ்பாபத் இம்ரா அஹ்பா உமர். எப்படி இந்த உமர் தெரியுமா? உமருக்கு முன்னுக்கு யாரும் ஒரு வார்த்தை பேசலா, பேசினா அவ்வளவுதான். அப்படி இருந்த உமர், உமருக்கு முன்னால யாரும் வரப்பயப்படுவாங்க, சும்மா போக மாட்டாரு, ரெண்டு அடி புலும். அப்படி இருந்த உமர் அவருக்கு முன்னால் எழும்பி சத்தியத்தை உரத்து சொல்வதற்கு ஒரு பொம்புல நிக்கிறா. உமர் சொல்றாரு, அசாபத் இம்ராஸ்த உமர். அந்த பொம்புல சரியா சொல்லிட்டா உமர் தவறு செஞ்சாரு. இந்த கொண்டார் இது எப்படி? இதான் உள்ளத்தை பண்படுத்துகிறது. இதால உலகத்துக்கு கிடைச்ச நன்மை இல்ல. உலகத்தில் இருக்கிற உமர் ஆட்சி வர்ணிக்கப்படுது, நீதிக்கான ஆட்சி. நீதி தேவையா? உமர் ஆட்சி தான் தேவைன்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்லிக்கிறாங்க, வேற யாரும் இல்ல. இது மாறும், உள்ளத்தை மாத்தணும். உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள் என்னன்னு விளங்கணும். போட்டி, பொறாம, குரோதம், வஞ்சகம் எல்லாம் உள்ளத்தில படிஞ்சிக்கிற அழுக்குகள். இந்த அழுக்குகளை இல்லாமாக்குறதுக்கு குர்ஆன உள்ளத்தில பாய்க்கோணும், சுன்னாவை உள்ளத்தில பாய்க்கோணும். மோதி போதாது, விளங்கி உள்ளத்தை திறந்து கொடுத்து உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை எப்படி வாஷிங் மெஷின்ல போட்டு உடுப்ப கழுகிறோமோ அதே மாதிரி சேஃபக்சல் சொல்றது அந்த அழுக்குகளை இல்லாமாக்குறது மாதிரி குர்ஆன நெஞ்சுக்குள்ள போடணும். வெறுமனே தண்ணியோட சுத்தி சுத்தி அதே அதே ஊத்து எல்லாம் படிஞ்சு படிஞ்சுதான் நீக்கு. நாங்க விளக்கத்தை உள்ளு போடணும். அந்த விளக்கம் அந்த அழுக்குகளை அகற்றும் அன்பின் இஸ்லாமிய சொல்லே. இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. வழிகாட்டி மட்டும் இல்லையே, இந்த உலகத்தில் அதனை சாதித்தும் காட்டியிருக்கின்றது, அதற்கான முன்மாதிரியை காட்டியிருக்கின்றது. இதுதான் எங்களுடைய மாதம் மார்க்கம், இதுதான் சுத்தம் பேணும் மார்க்கம், சுத்தத்தை உரத்து சொல்கின்ற மார்க்கம், சுத்தத்தை சத்தம் போட்டு சொல்கின்ற மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். அன்பின் இஸ்லாமிய சோர்களே, இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற நாங்கள், இந்த தூதை ஏற்றிருக்கின்ற நாங்கள், அதன்படி நடப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே மார்க்கத்தை விளங்கணும், மார்க்கத்தை வழிகாட்டல விளங்கணும். எங்களுக்கு சுத்தம் வந்து அசுத்தம் எங்கட சந்தோஷத்தை நிம்மதியை பாதிக்குதா? சுத்தமாயிக்கோணும். நான் சுத்தமாக, என் ஆடைகளை சுத்தமாக, என் சுற்றுப்புறத்தை சுத்தமாக, ஊட்ட ரோட்ட எல்லாத்தையும் சுத்தமாக வைக்கணும். இன்னொரு ஊருக்கு போனதுக்காக வேண்டி நான் திண்ட சாமன் அப்படி ரோட்ல போட்டு வரல, இன்னொரு ஊர்ல இன்னொத்தம் பாதிக்கப்பட்ட அதுக்கு நான் பொறுப்புதாரி. எந்த ஊர்லதான் போடப்படா, எந்த வீட்டுலதான் போடப்படா, இன்னொரு ஊர்ல போய் போடன்றது இது முஸ்லீம் இல்ல. எங்க போனாலும் நான் முஸ்லீம். எல்லாம் ஏண்ட உலகம், நாம் வாழ்ற உலகம், ஏண்ட சகோதரர்கள், என்னோடு இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் படைப்புன்ற பார்வை ஒரு முஸ்லீமுக்கு வரணும். அந்த டைம்ல அவர் உண்மையான முஸ்லீமா மாறுவாரு, அவர் சுத்தத்தை பின்பற்றுவாரு, சுத்தத்தை எல்லாருக்கும் சொல்லுவாரு. எனவே அன்பின் இஸ்லாமிய சோர்களே, இவ்வாறு சுத்தம் பேணி எங்களுடைய மார்க்கத்துக்கு முன்மாதிரி காட்டுவர்களாக, சான்று சொல்வர்களாக நாங்கள் மாற வேண்டும். வல்ல அல்லாஹ் பேசிய கேட்ட விடயங்களை எங்களுடைய உள்ளத்தில் சிந்தித்து அதன்படி செயல்படுவர்களாக என்னையும் உங்களையும் மாற்றியுள்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.